நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் சீவகன் மற்றும் சிவராமகிருஷ்ணன். காசாவில் நடந்த பேச்சுவார்த்தைகளை அடுத்து பாலத்தீன போட்டிக்குழுக்களான ஃபத்தா அமைப்பும் ஹமாஸும் நல்லிணக்க உடன்படிக்கை ஒன்றை அறிவித்திருக்கின்றன. இந்த உடன்படிக்கையின்படி 5 வாரங்களுக்குள் ஒரு ஒருமைப்பாட்டு அரசாங்கம் அமைக்கப்படும். அதன் பின்னர் 6 மாதங்களில் பொதுத் தேர்தலும் அதிபர் தேர்தலும் நடக்கும். இஸ்ரேலுக்கும் அதிபர் மஹமூத் அப்பாஸுக்கும் ஃபத்தா கட்சிக்கும் இடையிலான சமரச பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து இந்த உடன்படிக்கை வந்திருக்கின்றது.
So instead of moving into peace with Israel, he's moving into peace with Hamas. And he has to choose.
அப்பாஸ் அவர்கள் இஸ்ரேலை விட ஹமாஸுடன் சமாதானம் செய்து கொள்ளவே விரும்புகின்றார் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இது பற்றி கூறியிருக்கின்றார்.
யுக்ரைனில் தற்பொழுது நிலவி வரும் முட்டுக்கட்டை நிலையில் அமெரிக்கா முக்கிய பங்கு வகிக்கிறது என்று ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சர் செர்ஜே லாஃபரோவ் குற்றஞ்சாட்டியுள்ளார்.
Now that Joe Biden visited Kyiv, this counter-terrorist operation was declared in the active phase.
கிழக்கு யுக்ரைன் பகுதிக்கு விஜயம் செய்த அமெரிக்க துணை அதிபர் ஜோ பைடன் அங்குள்ள ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக யுக்ரைன் அரசு இராணுவ நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்கும்படி கேட்டுக்கொண்டார் என லாஃபரோவ் கூறியுள்ளார். தமது நலன்கள் அச்சுறுத்தப்பட்டால் அதற்கு ரஷ்யா தக்க பதிலடி கொடுக்கும் எனவும் செர்ஜே லாஃபரோவ் எச்சரித்துள்ளார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
முதலாம் உலகப் போர் காலகட்டத்தில் ஒட்டமான் ஆட்சியின் கீழ் ஆர்மீனியர்கள் மனித படுகொலை செய்யப்பட்டதற்கு துருக்கிய பிரதமர் ரெசப் தாயிப் எர்தோன் அவர்கள் முதல் தலைவையாக அனுதாபம் தெரிவித்திருக்கின்றார். 1915 ஆர்மீனியர்கள் பெருமெடுப்பில் நாடு கடத்தப்பட ஆரம்பிக்கப்பட்டதன் 99வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் எர்தோன் அவர்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். ஒட்டமான் துருக்கிய ஆட்சியில் 15 லட்சம் ஆர்மீனிய மக்கள் கொல்லப்பட்டதாக ஆர்மீனியர்கள் கூறி வருகின்றார்கள். துருக்கி மறுத்து வருகின்ற போதிலும் அதனை ஒரு இனப்படுகொலையாக அவர்கள் குறிப்பிட்டு வருகின்றார்கள்.
ஈரானின் சிறைத்துறை தலைவர் குலாம் ஹுசைன் இஸ்மாயிலி பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். நாட்டின் தலைநகரில் உள்ள ஒரு சிறைச்சாலையில் இருக்கும் அரசியல் கைதிகளை அங்கு பாதுகாப்புக்கு இருந்த காவலர்களே தாக்கினார்கள் எனும் குற்றச்சாட்டுகள் எழுந்ததை அடுத்தே அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த தாக்குதலில் 30க்கும் அதிகமான கைதிகள் காயமடைந்தனர் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறார்கள்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
உலகக்கோப்பை குதிப்பந்தாட்ட இறுதிப் போட்டிகள் நடப்பதற்கு 2 மாதங்களுக்கும் குறைவான காலமே இருக்கும் நிலையில் பிரேசிலின் நகரான ரியோ டி ஜெனிரோவில் வன்முறை போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன. இந்த வன்செயல்களில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். முன்னதாக ஒரு உள்ளூர் நபர் இறந்ததை அடுத்து போலீஸ்காரர்களுக்கும் குடிசைகளை அதிகமாக கொண்ட ஒரு வறிய நகரின் வாசிகளுக்கும் இடையே மோதல்கள் வெடித்தன. போதை மருந்து கடத்தும் கும்பல் ஒன்றின் உறுப்பினர் என்று தவறுதலாக நினைத்து அவரை போலீசார் அடித்து கொண்டுவிட்டதாக அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகின்றார்கள்.
நேபாளத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட பனி புயலில் 16 ஷெர்பாக்கள் உயிரிழந்ததை அடுத்து எவரஸ்ட் சிகரத்திற்கு செல்வோருக்கு வழிகாட்டும் வேலைகளை தாங்கள் முழுமையாக கைவிடவில்லை என்று ஷெர்பா அமைப்புகள் கூறியுள்ளன. வெளிநாடுகளிலிருந்து வந்து மலையேறுபவர்கள் மூலம் கிடைக்கும் வருவாயில் தங்களுக்கு கூடுதல் பங்கு தர வேண்டும் என்று, இறந்த ஷெர்பாக்களின் குடும்பங்களுக்கு கூடுதல் இழப்பீடு தர வேண்டும் என்று ஷெர்பாக்கள் கோரி வருகின்றார்கள். எவரஸ்ட் மலையேற்ற பணிகளிலிருந்து ஷெர்பாக்கள் முற்றாக வெளிநடப்பு செய்கின்றார்கள் என்று வெளியான வதந்திகள் உண்மை அல்ல என்று நேபாள சுற்றுலாத்துறை அதிகாரிகளும் கூறுகின்றார்கள்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
ஆஸ்திரேலியாவின் மேற்கு கரையோரமாக ஒதுங்கியுள்ள அடையாளம் காணப்படாத பொருட்கள் குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். கடந்த மாதம் காணாமல் போன மலேசிய விமானத்துடன் இந்த அடையாளம் காணப்படாத பொருட்களுக்கு தொடர்பு இருக்கக்கூடுமா என்பது குறித்தே விசாரணைகள் நடைபெறுகின்றன. அகஸ்டா நகரை அண்மித்த கடற்கரை பகுதியில் ஒதுங்கிய அந்த குப்பைகளை காவல்துறையினர் சேகரித்துள்ளதாக அந்த விமானத்தை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ள அமைப்பினர் தெரிவித்துள்ளார்கள்.
இரும்புத்திரை வீழ்ச்சி கண்டு கால் நூற்றாண்டாகிவிட்ட பின்னரும் கூட ஜெர்மனிக்கும் செக் குடியரசுக்கும் இடையிலான எல்லைப்பகுதியில் வாழும் மான்கள் இன்னமும் இருநாடுகளுக்கு இடையிலான எல்லைப்பகுதியை கடப்பதில்லை என்று இருநாட்டு ஆய்வாளர்கள் கண்டறிந்திருக்கின்றார்கள். ஒரு காலத்தில் இந்த 2 நாடுகளுக்கும் இடையில் எல்லையில் மில்வெளி அமைக்கப்பட்டிருந்தாம். ஆனால் தற்பொழுது அவை அங்கு கிடையாது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.